ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 9, அதிகரணம் 3. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்போ இந்த திருஇந்துளத்தினுடைய பெருமையை வந்து நம்ம கொஞ்சம் புராணத்தின் வாயிலாகவும் கொஞ்சம் சிந்தனை செய்துவோமையானால் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். பெரிய புராணம், இப்போ என்கிட்ட பெரிய புராணம் கேட்ட நண்பர்கள் பல பேர் இந்த இங்கே இருக்கிறீங்க. திருஇந்துளத்தோடு தொடர்புடைய ஒரு நாயன்மார், எல்லாரும் திருஇந்துளத்தை வழிபாடு பண்ணவங்க தான், இருந்தாலும் அவங்க இறைவன் அடையும் போது ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்திருக்கும் அந்த திருஇந்துளத்தோடு தொடர்பு கொண்டு. சொல்லுங்க
பாபு.
உருத்திர பசுபதியார் உருத்திர ஜபம் செய்தார் திருந்தில. அதாவது நம்ம அது எல்லா நாயன்மார்கள் வந்துருவான். 63 நாயன்மார்கள் வந்து திருந்தலத்தின் துணை கொண்டு தான் முக்தி அடைஞ்சான். கேள்வி என்ன அப்படின்னா, அந்த திருந்தலத்தை பத்தி அந்த புராணத்துல ஒரு மிகப்பெரிய குறிப்பு வந்து ஒரு அருளிப்பாடு நிகழ்ந்திருக்கும். புரியுதா? சேரமான் பெருமாள் நாயனார் எந்த இடம் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. சுந்தரர் வெள்ளையானையில போகும்போது, விட்ட வெம்பெரி செவியினில் புயமுதல் வேந்ததாம் இட்டமாம் விதியாலே விதியாலே வார்த்தையை பாருங்க. சிவஞான சித்தியாலே விதின்னு வருது, பெரியபுராணத்தையும் விதி. விதியாலே இட்டமாம் சிவ மந்திரம் ஓதலின் இரு விசும்பள பாய்ந்து மற்றழுந்த பயந்தறிகள் வந்துண்டர் மேல் கொண்ட மாதங்கத்தை முன் முட்டை எய்தி வலங்குண்டு சென்றது மற்றதன் முன்னாக. அந்த குதிரை வந்து பறந்து சென்றது இல்லையா? அற்புதமான விடை குரு தியானேஷ், சிறப்பான பதில். என்ன இருக்கு இன்னொரு இன்னொன்னு சொல்லுங்க. இன்னும் நண்பர்கள் யாராவது திருஞான சம்பந்த பெருமான் பொதுவாக அதெல்லாம் எல்லா அடியார்களும் எல்லா இடங்களையும் செய்யறது தான் இல்லையா? எல்லா இடங்களையும் திருந்தெழுத்தி காலையில் எழும்பொழுதே ஐந்தெழுத்து ஓதிக்கொண்டு திருநீர் அடைந்ததாக தான் திருஞான சம்பந்தபுர புராணத்திலேயே வருது. பஞ்சாட்சர பதிகம், பஞ்சாட்சர பதிகம் அருளி செய்திருக்கிறாங்க இல்லையா? பஞ்சாட்சர பதிகம் அமர்நீதி நாயனார் அற்புதமா. இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மையடிமை பிழைத்துலோமனில் பெருந்துளை நேர்நிற்க என மலைத்தடம்புளி நல்லூர் இறைவரை வணங்கி தழைத்து அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில் அஞ்செழுத்து ஓதினார். இந்த பஞ்சாட்சரத்தை ஓதிக்கொண்டு மனைவி மக்களோடு அந்த தராசில் ஏறினார். அந்த கோவணம் நேராக நின்றார். தண்டிடிகள் நாயினார் ஏய்ந்த அடிமை சிவனுக்கு யானின்னில், அது அற்புதமான படலையா? ஏய்ந்த அடிமை சிவனுக்கு யானின்னில் வேந்தன் எதிரே கண்பற்று திருவாரூர் வரும் அமனர் கண்ணிழப்பர் ஆய்ந்த பொருளும் சிவமே ஆவது சொல்லி அஞ்செழுத்தை வாய்ந்த தொண்டர் எடுத்து ஓதி மணிநீர் வாவி மூழ்கினார். தண்டிடிகள் பெருமானாரோ பஞ்சாட்சரத்தை ஓதி திருவாரூர் கபராலய குளத்திலே மூழ்கி எழுந்து திருக்கண்ணை பெற்றதாக வரலாறு. இதெல்லாம் வந்து பெரிய புராணத்திலே நம்ம காண கிடைக்கின்றோம். திருந்தெழுத்தினுடைய பெருமையை நிரம்ப இருக்கு. இருந்தாலும் இன்னொரு முக்கியமான ஒரு வரலாறு என்ன அப்படின்னா, அப்பர் பெருமானுடைய கல்லே அப்பர் பெருமானை வந்து சமணர்கள் வந்து கல்லை வந்து கெட்டி கடல்ல கொண்டு விட சொல்லி சொன்ன உடனே மன்னனருக்கு ஆணை பிறப்பித்த உடனே அப்பர் பெருமான பெரிய கல் மேல் படுக்க வைத்து மிகப்பெரிய கயிறு, பெரிய இவ்வளவு தேர்க்கு கட்டுற வடம் மாதிரி மிகப்பெரிய கயிறு, எக்காலத்திலையும் இவ்வளவு வெளியே வந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா அவர் சுண்ணாம்பு காலவாயிலேருந்து தப்பிச்சிட்டாரு, விஷத்துலேருந்து தப்பிச்சிட்டாரு, கொலை யானைட்டேருந்து தப்பிச்சிட்டாரு, இதுலேருந்து தப்பிக்கவே கூடாது அப்படின்ட்டு எனக்கு தீ எண்ணத்தோடு கயிறை கட்டி கடலில் நடுக்கடலை கொண்டு போய் போட்டான். அப்போ அவர்கள் சொல்லும்போது பிரீபுராணத்தில் சேக்கலா புராணம் சொல்லுவா, அப்பரிசு அவ்வினை முற்றி அவர் அகன்று ஏகிய பின்னர் கடலில் போட்டாங்க, நின்று பார்க்குறாங்க, கல் உள்ளே போயிடுச்சு, இனிமே வரமாட்டார்னு திரும்பினாங்க. ஒப்பரும் அவர் அகன்று ஏகிய பின்னர் ஒப்பரும் ஆழ்கடல் புக்க உரைப்புடை மெய்த்தொண்டர் தாமும். அப்புறம் ஒருவன் எங்கே போயிட்டார்? ஆழ்கடலுக்கு போயாச்சு. உரைப்புடை மெய்த்தொண்டர்தாமும் எப்பரிசாயினுமாக ஏத்துவன் எந்தே என்று செப்பிய வந்தமில் தன்னால் சிவன் அஞ்செழுத்தும் துதிப்பார். அந்த இடத்துல அப்பர் பெருமான் துதித்தது எது? பஞ்சாட்சரம், சிவன் அஞ்செழுத்தும் துதிப்பார். அப்ப அருளி செய்யப்பட்ட பதியம் தான் சொற்றுனை வேதியன் எனும் தூமொழி நற்றமில் மாலையா நமச்சிவாய இந்த அற்றமுன் காக்கும் அஞ்செழுத்தை அன்போடு பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார். இப்போ சொற்றுனை வேதியன்கிற பதிகத்தை பாடலை பாடும்போது அப்ப பெருமான் ஆழ்கடல்ல இருக்காங்க, ஆழ்கடல்ல இருக்காங்க. அந்த பதிகத்தை அந்த முதல் பாடலை பாடும் பொழுது ஆழ்கடல்ல இருக்காங்க. பெரிய அன்பினர் பிடித்த பெற்றியார் அருமலரோன் முதல் அமரரும் வாழ்த்துதற்கரிய அஞ்செழுத்தியும். கவனமாக கவனிங்க, அருமலரோன் முதல் அமரரும் வாழ்த்துதற்கரிய அஞ்செழுத்தியும். பிரம்மா விஷ்ணுவாலையும் துறை நிலத்தை நினைத்தா சொல்லிட முடியாது. இந்த மானுட பிறப்பு பிறந்து குருவின் வாயிலாக உபதேசம் பெற்றுதான் திரைந்தெழுத்தை சொல்ல முடியுமே ஒழிய அந்த தேவலோக பதங்கள் இருந்து அவர்கள் அந்த ஐந்தெழுத்தை சொல்லிவிட முடியாது. அதனால அவங்களும் கூறுவதற்கரிய அஞ்செழுத்து. அஞ்செழுத்தை அன்போடு பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார். பெரிய அன்பினர் பிடித்த பெற்றியல் அருமலரோன் முதல் அமரரும் வாழ்த்துக்கரிய அஞ்செழுத்தையும் அரசு போற்றிட கருணிடங் கடலினுள் கல் மிதந்ததே. அந்த கரு அந்த மிகப்பெரிய கடல்ல கல் மிதக்குது தெப்பம் போல, கயிறெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. அப்பர் பெருமான் அப்படியே வணங்கிய குளத்தில் அப்படியே மேலே இருக்கிறாரு. இது எப்படி சாத்தியமாச்சு? பஞ்சாட்சரத்தால் தானே. அப்பெருங்கல்லும் அங்கு அரசு மேல்கொள்ள தெப்பமாய் மிதத்தலில் செறித்த பாசமும் தப்பியது அதன் மிசை இருந்த தாவில் சீர் மெய்ப்பெருந்தொண்டனார் விளங்கி தோன்றினார். அந்த கல் மேல அப்பர் பெருமான் அமர்ந்த குளத்தில் இருக்கிறார். அப்ப சேக்கலா பெருமான் ஒரு அற்புதமான பாடல் நம்ம எல்லாம் ஆற்றுப்படுத்திருக்கார். அருள்செய்வார் இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீல் மாக்கல் ஏறிட. இப்ப நம்மெல்லாம் இந்த பிறவில வந்து விழுந்ததுக்கு காரணம் இருவினை பாசம். நம்மளை வந்து அந்த அப்பர் பெருமான கட்டிய கல் தான் ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்துல நம்ம சார்ந்திருக்கிறோம். அந்த ஆணவ மலத்தோட நம்ம சேர்ந்ததுனால நம்ம வந்து கயிறால பிணைக்கப்பட்டிருக்கோம். அந்த கயிறு தான் நல்வினை தீவினை கண்ம மலம் மாயாமலம் மாக்கல் ஏறிட. அப்படி நம்மளையும் தூக்கி கடல்ல போட்டாங்க. நம்மளும் ஆழ்கடல்ல இருக்கிறோம். நம்ம பிறவி பெருங்கடல்ல ஆழத்துல இருக்கிறோம். இந்திய பெருங்கடல்ல எங்கேயோ கிடக்குறோம் நம்ம நடுவுல பிறவி பெருங்கடல்ல. அருளும் அந்த அப்பேற்பட்ட நாமளும் கரையேறதுக்கு மாக்கள் ஏறிட அருளும் மெய் அஞ்செழுத்து அரசை இக்கடல் ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைக்கும் வேண்டுமோ. நம்மளையே வந்து இந்த பிறவி பெருங்கடல் இருந்து காத்தருளி சிவபெருமான் திருவடியிலே இந்த திருவைந்தெழுத்து சேர்க்கும் பொழுது சாதாரண உப்பு கடல்ல அப்பர் பெருமானை அது பாதுகாத்து கரையேற வைப்பது ஒரு பெரிய விஷயமா என்று தேவி சேக்கலா பெருமான் அற்புதமாக கூறுகிறார். இப்ப இந்த இது ஒரு பெரிய விஷயமான்னு சொன்னது என்ன காரணம்? இப்ப திருவைந்தெழுத்து அவ்வளோ உயர்வானது கிடைத்தற்கு அரியது. இந்த பிறவியில் நீங்கள் தீட்சை பெற்று ஒரு சிவாகம ஆச்சாரியின் வாயிலாக பஞ்சாட்சர உபதேசம் பெற்றுட்டீங்க அப்படின்னா இனி இந்த உலகத்தை நீங்கள் பெறுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு இப்போ பல நேரங்களில் நான் நண்பர்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, என்ன காரணத்தால திருமடங்களுக்கு போகும்போது பெறுவதற்கரிய தீட்சையை ஆச்சாரியர் கொடுத்துட்டாங்க. பெறுவதற்கரிய பஞ்சாட்சரத்தையே உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. அதை ஓதி பயன்பெற வேண்டியதான் நம்முடைய வேலை. அதனால தான் தீட்சை பெற்றிருக்கோம். தீட்சை பெறாதவங்க மன போய் சாமி எனக்கு அதை கொடுங்க எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த இது இது போய் சிறு பிள்ளை பண்ணிக்கிறது தவறு. யாருக்குன்னா வழிபாடு பண்ணி ஒரு நிறையா போகிறவங்களுக்கு கொள்கையே இல்லாமல் இஷ்டப்படி வாழ்கிறவங்க எதுக்கு எடுத்தாலும் ஓடிடல. இப்போ அன்பர்கள் அதோட பொருத்தி பார்க்கணும். என்ன காரணத்தால் நான் சில நேரங்களில் மகாசன்னியானத்தில் போன சிவஞானத்தை தவிர வேறு எதுன்னு எதுவுமே கேட்கக்கூடாது. எதுவுமே எனக்கு அது எனக்கு அது வேணும் இது வேணும்னு வாயை தரக்கூடாது. பஞ்சாட்சரம் கொடுத்துருக்காங்க, சிவபூஜை கொடுத்துருக்காங்க, இதை விட என்ன வேணும் நமக்கு இந்த உலகத்தில்? இதையும் தாண்டி ஏதாவது நமக்கு வேதம் செய்யணுமா? இதில் பெற முடியாது, இந்த உலகத்தில் வேறு எதுவுமே பெற முடியாது. அப்போ இன்னும் நம்ம இந்த தத்துவத்திலேருந்து வெளியே வரலன்னு அர்த்தம். அதனால் அன்பர்கள் சிவோகம் பாவனையில் வழிபாடு செய்து பயிற்சி செய்து பஞ்சாட்சரத்தை வந்து இந்த உலகத்தில் இதை விட எனக்கு ஒரு பெரிய பேர் கிடையாது, எனக்கு பஞ்சாட்சரமே கிடைச்சிருச்சு, இனி இந்த உலகத்தில் நான் அடையத்தக்க பேர் எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம உயர்ந்த நிலையில் அந்த பஞ்சாட்சரத்தை போற்றி துதித்து வழிபாடு செய்தோமே ஆனால் அந்த பஞ்சாட்சரம் உண்மையான பலனை நமக்கு கொடுக்கும். அது அதை பெருமையை அறிந்தவங்களுக்கு அந்த பலன் உண்டு. அதுதாங்க சொல்றார் அரசை இக்கடல் ஒருகள் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோ. இதை நான் சொல்ல வேற செய்யணுமா? இது ஒரு பெரிய பெருமையா? அஞ்சு அதனை பெருமைன்னு சொல்றதே பஞ்சாட்சரத்தினுடைய சிறப்புக்கு குறைவாயிடுமே அப்படின்னு சொல்ற தேவி சேக்கலா பெருமாள். அப்ப திரைந்தெழுத்தினுடைய சிறப்பு எந்த நிலையில இருக்குன்னு பாரு, எவ்வளவு உயர்வானது எவ்வளவு மேன்மையானது. கடைசியா ஒரு பாடல் திருச்சதகம் வழிபாடு அதிகமா பண்ணக்கூடியவங்க அடியனுக்கு தெரிந்த அளவுல கண்ணனையாவும் மோகனையாவும் அதிகமா செய்வீங்க. நீ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா திருச்சதை வழிபாடு? இப்போ உங்களுக்கு ரெண்டே வெது ஒரு கேள்வி. திருச்சதகத்தில் மாணிக்கவாசக சுவாமிகள் ஒரு இடத்துல சொல்லுவார் பஞ்சாட்சரத்தினுடைய பெருமையை, பல இடங்களில் சொல்லுவார், இன்னும் முக்கியமான ஒரு இடத்துல அஞ்சலத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே அப்படிம்பார். பாடல் ஞாபகம் இருக்கா? அஞ்சலத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே. முனைவனே முதலந்தம் அந்த பாடல் இல்ல, அந்த பாடல் இல்லை. அஞ்சலத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே இல்லை, அதுவும் இல்லை, அந்த பாடலும் இல்லை. அது ஐம்புலன்களார அந்த அந்த பாடல் வேற. கடல்ல கடந்த சுறாமீன் காம சுறாமீன் வந்தது, நான் போய் பச்சினேன், எனக்கு வேற எந்த பச்சுமே இல்ல, திரைந்தெழுத்த பிடிச்சுக்கிட்டேன் அப்படி சொல்லுவார் இல்லையா? கடுமையான அலை, மிகப்பெரிய கடல், அந்த கடலை போய் விழுந்துட்டேன், கடுமையான கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது, பச்சுவதுக்கு எதுவுமே இல்லை. அப்ப ஐம்புலன்கிற அந்த சுறாமீன் வந்து என்ன அழிக்க வருது, புயல் காற்று அப்ப வருது. அதான் அந்த பாடல், அந்த பாடல் தான், அந்த பாடல் தான். முர்க்கனேற்கே என்ன பாடல, தனியனேன் பெரும்பிரபி பௌவ தெவ்வ தடந்திரையால், ஒரு தனியால் கூட யாரும் துணை கிடையாது, நடுக்கடல் பிறவி பெருங்கடல், அலைகள் வந்து தூக்கி அடிக்குது, அப்படி கொந்தளிக்கிறது, எற்றுண்டு பற்றொன்றின்றி தொடுறதுக்கு எதுவும் யாருமே பாதுகாப்பு பற்றதுக்கு எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் கனியை நேதோர் வாயார் என்னும் காலால் கலக்குண்டு ஐம்புல இன்பங்கள் வந்து புயல் காத்தா வீசுது, நீந்தவும் முடியல, கடல் கொந்தளிக்குது, புயல் காத்து வீசுது. இனி என்னே உயிமாறு என்று என்று எண்ணி, இனிமே நம்ம எங்க மூழ் கடல்ல மூழ்கி அழிஞ்சு போக போறோங்க முடிவுக்கு வரும்பொழுது ஒரு சின்ன மரக்கலம் வருது. அவன் அந்த மரக்கலத்தை எப்படி பச்சிக்கணும், வேகமா போய் பச்சிக்கணும் இல்லையா, வேகமா பச்சிக்கணும். அதான் அஞ்சலத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனே, அந்த நேரத்துல தான் சாமி திரைந்தெழுத்த கொடுக்கிறார். அதை பிடித்துக்கிட்டோம் அப்படின்னா, முனைவனே முதலந்தமில்லா மல்லல் கரையை காட்டி, அந்த சிவஞான இன்பத்தை தரக்கூடிய அந்த கரையை காட்டுறார். ஆட்கொண்டாய் மூர்க்கனேற்கே, மூர்க்கனுக்கு சாதாரண ஆளுக்கு கொடுத்தாரு, ஞானிக்க கொடுத்தாரு, மூர்க்கனுக்கு அஞ்சலத்தை கொடுத்தே சுவாமி அப்படிங்கிறாரு. நம்மளை போன்ற மூர்க்கர்களுக்கு, எவ்வளவுதான் படித்தாலும் மீண்டும் மீண்டும் தவறு செய்யக்கூடிய மூர்க்கர்களுக்கு சிவதீட்சை அருளி, சமய விசேட தீட்சையெல்லாம் அருளி செய்தாரே சுவாமி என்று கூறுகிறார். இப்ப இந்த பாடல் படிக்கும்போது சிவஞான சித்தியாருடைய இந்த அஞ்சலித்தால் ஆன்மா என்று சொல்லக்கூடிய இந்த பாடலோடு நம்ம சேர்ந்து நோக்கி பொருள் கண்டு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பயனை அனுபவிக்கணும். இவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த அந்த பாடல் எந்த தலைப்புல வரும் சொல்லுங்க பாப்போம். தமியனே பெரும் பிறவி, திருச்சதகத்துல 10 தலைப்பு, சுட்டறுத்தல். அற்புதம், அற்புதம், அருமை. இந்த திருச்சதகம் வந்து நம்ம திருப்பெருந்துறையிலே சென்று முழுமையாக சிந்தித்தோம் இல்லையா. திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமி திருக்கோயிலை சென்று, மணிவாசக பெருமான் அருளி செய்த அந்த தலத்திலே சென்று, திருச்சதகத்தை முழுமையாக பாடல் பாடலாக வரி வரியாக வார்த்தை வார்த்தையாக சிந்தித்து சிவானுபவம் பெறக்கூடிய பெரும்பேர சுவாமி நமக்கும் நம்முடைய திருக்கூடத்துக்கும் அருளி செய்தார். ஞாபகம் இருக்கு இல்லையா அன்பர்களுக்கு? ஞாபகம் இருக்கு. அப்போ அந்த அந்த அனுபவத்தை மட்டும் மறந்துடக்கூடாது, அந்த அந்த பதியத்துடைய பாடல்களையும் நம்ம மறந்துடக்கூடாது அந்த காலத்துலையும். இந்த பதியத்தினுடைய தலைப்பு 10 தலைப்பு யாருக்கா தெரியுமா, சொல்ல முடியுமா? அப்போ சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அற்புதம் 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 அற்புதமான பத்து தலைப்புகள். ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு பதிகம், பத்து பத்து பாடல், நூறு பாடல், திருச்சதகம்னு ஒரு மாலையா கொடுத்துருப்பார் மணிக்கவாசம். ஒவ்வொரு பாடலும் முத்து முத்தாக இருக்கும், அவ்வளவு சிவானந்த அனுபவம். அது படித்து உணர்வுபூர்வமா படிக்கவங்களுக்கு தான் அந்த அனுபவம் தெரியும் இல்லையா. அன்பர்கள் வந்து இதெல்லாம் பொக்கிஷம் போன்றது, ஞான கருவூலம் போன்றது. இதை அன்பு உருந்து விளையாட்டா விட்டுறாதீங்க. நீங்க திருச்சதகத்தை நீங்க எந்த அளவுக்கு ஆழ்ந்து இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிவஞான சித்தியார்கள் நீங்க அதனுடைய அதற்குடைய பொருளை நம்ம பார்க்கலாம். அதுதான் ரொம்ப சிறப்பு. திருவாசகத்துடைய சிறப்பே அதுதான். எவ்வளவுக்கெவ்வளவு திருவாசகத்தை ஆழ்ந்திருக்கீங்களோ, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சிந்திக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு சிவானுபவம் அதிகமா இருக்கும். நம்ம திருக்கூட்ட அன்பர்களுக்கு திருவாசகமும் சுவாமி கற்றுக் கொடுத்தார். சுவாமி திருவாச வகுப்பு எடுத்தார் இல்லையா? எது எடுக்கல? பெரிய புராண வகுப்பு கொடுத்திருக்கிறார், திருவாச வகுப்பு கொடுத்திருக்கிறார், சைவ சித்தாந்த வகுப்பு கொடுத்திருக்கிறார், எல்லாமே கொடுத்திருக்கிறார். அதனால திருச்சதகம் இது போன்ற வழி பதியத்தை எல்லாம் அன்பர்கள் நல்ல ஆத்மார்த்தமாக உணர்ந்து படித்து பயனுற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருவேந்தலத்தினுடைய பெருமையே இந்த பாடலில் முழுமையாக அருள்சிவாச்சாரிய சுவாமிகள் அற்புதமாக கூறினார். அடுத்த பாடல் அகத்தில் செய்யக்கூடிய அந்த சிவபூஜை. நாட்டும் இதயம்தானும் நாபீனில் அடியாய், ஞால முதல் தத்துவத்தால் என்விரல் நாளத்தாய், மூட்டும் மோகினி சுத்த வித்தை மலரெட்டாய், முழு முதல் எட்டு அக்கரங்கள் முறைமேனில் உடைத்தாய், காட்டு கமலாசன மேல் ஈச சதாசிவமும் கலாமூர்த்தமாம், இவற்றின் கண்ணாகும் சக்தி வீட்டையருள் சிவன் மூர்த்திமானாகி சக்தி மேலாகி நிற்பன், இந்த விளைவு அறிந்து போற்றே, இந்த விளைவு அறிந்து போற்றே என்று கூறுகிறார். இந்த பாடல்ல வந்து எப்படி அகபூஜை செய்ய வேண்டும், எப்படி இதயத்துல சுவாமிக்கு ஆசனம் கற்பிக்க வேண்டும் என்று அருள்சிவாச்சாரிய சுவாமிகள் அற்புதமாக நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார். எப்படி கூறுகிறார் என்றால், நாட்டும் இதயம் தானம் அப்படின்னா பூஜைக்குரிய ஸ்தானம் வந்து ஹிருதயஸ்தானம். இந்த ஹிருதயத்துலதான் சுவாமி நம்ம எழுந்தருள் பண்ணணும். அந்த இருதய ஸ்தானத்தை எப்படி நம்ம கற்பிக்கணும் அப்படின்னா, நாபியினில் அடியாய், உந்தித்தானத்திலேருந்து மூல பிரகிருதி மாயா போனத்தில் இருக்கக்கூடிய 24 ஆன்ம தத்துவம் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஞால முதல் தத்துவத்தால் என்விரல் நாளத்தாய், எட்டு விரல் அளவு உடைய அந்த ஒரு தண்டு போல, ஒரு பூவினுடைய தண்டு போல, உந்தித்தானத்திலேருந்து துவங்கி இதயஸ்தானம் வர ஒரு தண்டு வரணும். அந்த தண்டு எதனாலானது? ஆன்ம தத்துவம் 24 அமைக்கப்பட்ட அந்த தண்டு. பிருத்திவி தத்துவத்திலேருந்து அந்த கரணங்கள் முடி ஆன்ம தத்துவம் 24 அமைக்கப்பட்ட ஒரு தண்டு, ஒரு தண்டு என்விரல் நாளம். அந்த தண்டின் மேலே மோகினி மூட்டு அசுத்தமாயே எட்டங் அந்த தண்டின் மேல என்ன சொல்றார், மோகினி மூட்டு அந்த அஸ்தமாயை, அந்த அசுத்தமாயை வந்து ஒரு அஸ்தமாயில் இருக்கக்கூடிய அந்த மூலமாயை வந்து ஒரு ஒரு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆசனமாக இருந்து, அசுத்தமாய குணத்தில் உள்ள 7 தத்துவங்களும், சுத்த வித்தை சுத்தமாய குணத்தில் உள்ள சுத்த வித்தையும் சேர்த்தா 8. அந்த 8 எப்படி இருக்கிறதா, ஒரு 8 புற இதழ்களாக இருக்கிறதா. 24 ஆன்ம தத்துவம், அதற்கு மேலே அஸ்தமாயில் இருக்கக்கூடிய மாயை முதலாகி அந்த 7 தத்துவங்கள், வித்யா தத்துவங்கள் 7, அதோட சுத்த வித்தை 8. இந்த 8 8 இதழ்களாக, தாமரை இதழ்களாக மேலே இருக்கிறது. 24 ஆன்ம தத்துவம், 7 வித்யா தத்துவம், ஒரு சுத்த வித்தை, சுத்த தத்துவத்தில் சுத்த வித்தை சேர்ந்து 8 இருக்கிறது. அதற்கு மேல அக்கரங்கள் முழுவிதல் 8 முறைமையின் உடைத்தாய் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த 8 இதழ்கள்லையும் அக்ஷரங்கள், 8 அக்ஷரங்கள், வித்யேஸ்வரருக்குரிய 8 அக்ஷரங்கள் அந்த 8 இதழ்களிலையும் வீற்றிருக்கும். அதன்பின் காட்டு கமலாசனம், கமலாசனம் அப்படின்னு இருதய தானத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரை மலர் போன்ற அந்த ஆசனம் இருக்கிறது. அதற்கு மேல ஈசர் சதாசிவமும் கலாமூர்த்தமாம், ஈஸ்வர தத்துவம் மகேஸ்வர தத்துவமும் சதாசிவ, சுத்த வித்தை 8 இதெல்லாம் ஒன்னாயிடுச்சு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய மகேஸ்வர தத்துவமும் சதாசிவ தத்துவமும் எப்படி இருக்கிறதாம், 64 கேசரமா இருக்கும். இப்போ ஒரு தாமரை எடுத்துக்கிட்டீங்கனாலே தண்டு இருக்கும், தண்டுக்கு மேல இதழ்கள் இருக்கும், அதுக்கு மேலே வந்து சிறு சிறு கேசரங்கள் நிறையா இருக்கும், அதுக்குள்ளே மொட்டு இருக்கும், அதுக்கு நடுவில் தான் உள்ளதான் கடைசியில் அந்த மகரந்தம் இருக்கும். அதுபோல இந்த ஈஸ்வர தத்துவமும் சதாசிவ தத்துவமும் எப்படி இருக்கிறதாம், கேசர வடிவாக இருக்கிறதாம், 64 கேசரமாக இருக்கு. அந்த கேசரத்துக்குள்ள சக்தி தத்துவம் ஒரு மொட்டு பொகுட்டு போல் அப்படி இருக்கும். சக்தி தத்துவம் அந்த சக்தி தத்துவத்துக்கு மேல மூர்த்திமானாக சிவருமான் விட்டிருப்பார். சிவ தத்துவத்திலே அந்த சக்தி தத்துவத்துக்கு மேல சுவாமியை நம்ம ஆவாகனம் பண்ணி அர்ச்சிக்க வேண்டும். இப்போ 24 ஆன்ம தத்துவம், 7 வித்யா தத்துவமும், சுத்த வித்தியும் சேர்த்த 8 தத்துவம், அது 8 இதழ்களாக இருக்கிறது. அந்த 8 இதழ்களுக்கு மேலே ஈஸ்வர தத்துவம், சதாசிவ தத்துவம் வந்து 64 கேசரமாக விரிஞ்சிருக்கிறது. அந்த கேசரத்துக்கு உள்ள சக்தி தத்துவம் ஒரு பொகுட்டாக இருக்கிறது, அதனுள் சுவாமி வீற்றிருக்கிறார். அவர் அங்கே வச்சு நம்ம அர்ச்சிக்கணும். ஓம் பவாய தேவாயனமோ, ஓம் சர்வாய தேவாயனமோ, ஈஷானாய தேவாயனமோ, பசுபதியே தேவாயனமோ, ருத்ராய தேவாயனமோ, முக்குராய தேவாயனமோ, பீமாய தேவாயனமோ, மகதேய தேவாய நமக்கு என்றெல்லாம் சொல்லி அவரை அந்த இதயஸ்தானத்தில் வைத்து அர்ச்சிக்க வேண்டும். இப்படி இந்த அகபூஜை இப்படியெல்லாம் செய்யும் பொழுது இந்த தத்துவங்களை எல்லாம் சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறோம். சுவாமிக்கு இந்த தத்துவங்கள் நானல்ல, இந்த தத்துவங்கள் நானல்ல என்று இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவனை வணங்கக்கூடிய அந்த ஒரு அகபூஜை, மிக உன்னதமான சிறப்பான மேன்மைகளையை தரக்கூடிய அந்த அகபூஜை. இவ்வாறு அந்த பூஜையை செய்தோமே ஆனால் அதனுடைய வழிபாடு எவ்வளவு சிறப்பாக இருக்கணும் தான், எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. சைவ சித்தாந்திகளால் தான் இதை செய்ய முடியும், மற்றவங்களால் செய்ய முடியுமா? இப்போ நீங்கள் தத்துவங்கள்லாம் பயின்ற சிவஞான சித்தியாரெல்லாம் பயின்ற உங்களை போன்ற அடியார்கள் தான் இந்த மாதிரி இதய கமல ஆசனத்தில் தத்துவங்களால் நாளத்தை, தண்டு நாளத்தை ஏற்படுத்தி 8 புரதர்களை வைத்து, அதற்கு மேல் ஈஸ்வர தத்துவம், சதாசிவ தத்துவத்தை வைத்து, அதற்கு மேல் சக்தி தத்துவத்தை வைத்து கடைசியில் சிவருமானை எழுந்தருளச் செய்து சுவாமியை எழுந்தருள்க என்று விண்ணப்பம் செய்து அவரை அர்ச்சித்தால் அது ஒரு தனி சிறப்பான ஒரு வழிபாடு, அது அந்தரியாக வழிபாடு. அப்படி எழுந்தருளிய பெருமானை, அப்படி எழுந்தருளி வச்சிருக்கோமா, அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்தரியாகம் தனி முத்தி சாதனமாய் அறைந்திடுவர், அதுதானும் ஆன்ம சுத்தி ஆகும். இந்த அந்தரியாகம்னா அகபூஜை. இந்த அகபூஜை தான் முக்திக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சாதனம். முக்தி அடையக்கூடியவங்க இந்த வழிபாட்டை மேற்கொண்டே ஆக வேண்டும். இதை முத்தி சாதனமாய் அறைந்திடுவர், அதுதானும் ஆன்ம சுத்தி ஆகும். இது இந்த வழிபாடு செய்தாதான் ஆன்மா சுத்தி அடையும், மலங்களிலிருந்து அது நீங்கும். அந்த அகத்திலே கமல ஆசனத்திலே விற்றிருந்த பெருமானை கந்த மலர் புகை ஒளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனலா மனத்தால் கருதி கொண்டு, மனத்திலே கருதி கொண்டு பூஜைக்குரிய அந்த 5 அங்கம், புஷ்பம், தூபம், தீபம், திருமஞ்சனம், திரு அமுது, இதையெல்லாம் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி தூப தீப ஆராதனை எல்லாம் செய்து அர்ச்சித்து சிந்தைதனில் அர்ச்சிக்க, எல்லாமே மனத்தால் கருதி கொள்ளணுங்க, மனத்தால் கருதி கொண்டு சிந்தைதனில் அர்ச்சிக்க சிவனை ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க, ரெண்டு முறை இந்த சொல்ல பயன்படுத்துறாரு பாருங்க. சிவருமன் எப்படி வணங்கணும், ஞானத்தால வணங்கணும், ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்துடும் ஒளி போல, ஒரு கண்ணாடிய ஒரு கரைபடிந்த கண்ணாடியை மேலும் மேலும் துடைக்க 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 அது எப்படி தூய்மை அடையுமோ அதுபோல தர்ப்பணத்தை விளக்க வந்துடும் அவ்வொளி போல மருவி அரண் உள்ளத்தே வர வர வந்துடுவான், பின் மலமானது அருமே. சுவாமி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சுவார். இந்த சிவ இந்த அந்தரியாக பூஜை நம்ம வந்து ஒரு 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 1000 முறை ஒரு ஒரு பல வருஷங்கள் செஞ்சோம் வச்சுக்கோங்க, நியமமாக சிவபூஜை தினமும் நம்ம செய்யறோம். இதை ஒரு 25 வருஷம் செய்தோமே ஆனால் அந்த ஆன்மா பெறக்கூடிய சிவானுபவம் வந்து அபரிவிதமாக இருக்கும். அது வார்த்தையால் சொல்லிட முடியாது. அந்த ஆன்மா அந்த பிறந்த பிறவியை நல்லா அனுபவிக்கும். ஊனடைந்த உடன்பின் பிறவியே தானடைந்த உறுதியை சார்மால் பெரியவரான சொல்லுங்க, அந்த அனுபவம் அந்த பயனை பெறும், இந்த பெற்ற பிறவியினுடைய பயனே அதுதான் இந்த வழிபாடு. இந்த அந்தரியாக வழிபாடு ரொம்ப இன்றியமையாதது. அன்பர்கள் எல்லாருமே இந்த அகபூஜையை செய்ய அவசியம் செய்ய. இப்போ அகபூஜை முடிந்ததுக்கு அப்புறம் புறபூஜை. புறம்பேயும் மரங்களல்கள் பூசிக்க வேண்டில் பூமரத்தின் கீழுதிர்ந்த போதுகளும் கொண்டு சிறந்தாரும் சீர்ச்சிவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி அங்கு சிந்தித்து போற்றி அறம்பாவங்கட்கு நாம் என் கடவோம். அறம்பாவம் எனும் அருங்கேற்றால் கட்டின் திருவாசக வரிபர் அதே பரிங்க, அறம்பாவங்கட்கு நாம் என் கடவோம், நல்வினைக்கும் தீவினைக்கும் நான் என்ன செய்ய முடியும் என்றும், நான் பொறுப்பல்ல ஆண்டவனை கண்டக்கால் அகம்புறம் என்னாதே திறம்பாதே பணி செய்து நிற்க என்றோ சீரடியார் தம்முடைய செய்கைதானே. அகம்புறம் என்று வேறுபடுத்தி பார்க்காம எல்லா இடத்திலேயுமே சிவப்புறம் பொருளை செம்மையாக வழிபாடு செய்து இருப்பது சிறப்புடைய அடியார்களுடைய செய்கையாக இருக்கும் என்று கூறுகிறார். இந்த அகபூஜையில் ஒரு முக்கியமானது அன்பர்களுக்கு இந்த அட்ட புஷ்பம், சுவாமியை வந்து இந்த சக்தி தத்துவத்துக்கு மேலே எழுந்தருள் செய்கிறோம் இல்லையா, அந்த சக்தி தத்துவத்துக்கு மேலே எழுந்தருளுக்கும் போது அவருக்கு அட்ட புஷ்பங்களால் நம்ம அர்ச்சிக்க வேண்டும். அந்த அட்ட புஷ்பம் என்ன அப்படின்னா கொல்லாமை, கொல்லாமை அப்படிங்கிற அந்த விரதத்தை நம்ம கடைபிடிக்கணும். இக்காலத்தில் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது. கொல்லாமை, ஐம்புரி அடக்கல், அது ரெண்டாவது மலர், ஐம்புரி அடக்கல், பொறுமை. பொறுமை எதுவுமே வந்து இந்த பொறுமையாக இருக்கக்கூடியது ஒரு நிலைமை. பொறுமை, சிவபக்தியில் பொறுமையாக இருப்பது. இரக்கம், உயிரெடுத்து கொண்ட இரக்கம். அறிவு, ஞானம், சாமி நமக்கு கொடுத்த அந்த ஞானம், அந்த ஞானம். அப்புறம் மெய், தவம், அன்பு, உண்மை. மெய்னா இந்த இடத்துல வந்து உண்மை, வாய்மைன்னு, வாய்மை, தவம், நம்ம சரீகிரி யோகத்தால் செய்யக்கூடிய தவம், சூர்மான் எடுத்து நாம கொண்ட அந்த அன்பு. இது அஷ்ட புஷ்பம், அகமலராக அகத்திலே விட்டுருக்கக்கூடிய பெருமான இந்த அட்ட புஷ்பமும் நம்ம சாத்தணும். இந்த அட்ட புஷ்பம் சாத்துற தகுதி நமக்கு எப்போ வரும் அப்படின்னா, அந்த விரதத்தை கடைபிடித்தால் மட்டும். கொல்லாமைங்கிற விரதத்தை கடைபிடிக்கணும், ஐம்புரி அடக்கல்ங்கிற விரதத்தை கடைபிடிக்கணும், பொறுமைங்கிற விரதத்தை கடைபிடிக்கணும். இந்த ஒன்று ஒன்று மிக மிக உயர்ந்த நிலை. இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு அந்த புஷ்பத்தை அப்படி சொன்னாலே அந்த கொல்லாமைங்க புஷ்பம் ஆகிடும். கொஞ்சம் கூட உயிர்கள் எடுத்து இறக்கம் இல்லாதவங்க இறக்கவங்க மலர சாத்த முடியாது இல்லையா? ஐம்புரியே அடக்க முடியாதவங்க ஐம்புரி அடக்கல சாத்த முடியாது இல்லையா? ஃபில்டர் காஃபியில் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாச்சுன்னா கோவப்படுறவங்க இந்த ஐம்புரி அடக்கல் அப்படிங்கிற அந்த மலரை கொண்டு சேர்க்க முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த அட்ட புஷ்பம், அந்த அட்ட புஷ்பம் ஒரு வாழ்வியல் நெறி. அந்த நெறியிலே வாழ்ந்தவங்க அந்த அட்ட புஷ்பத்தால் இறைவனை அர்ச்சிக்கலாம். தினந்தோறும் சிவபெருமானை இந்த அட்ட புஷ்பத்தால் அர்ச்சிக்க வேண்டும். அர்ச்சிக்க அர்ச்சிக்க தர்ப்பணத்தை விளக்க வந்த ஒளி போல சுவாமி வந்து ஆன்மாவில் விளங்கி தோன்றி அருள் செய்வார். அது அகபூஜையும் செய்யணும், புகபூஜை புறபூஜையும் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அருள்தி சிவாச்சாரிய சுவாமிகள். ஒன்பதாம் சூத்திரத்தினுடைய கடைசி பாடல். இந்திரத்தின் எரி பாலின் நெய் பழத்தின் ரதம் எல்லின் கண் எண்ணெயும் போல் எங்குமுளன் இறைவன் வந்தனை செய்து எவ்விடத்தும் வழிபடவே அருளும். மலமறுப்போர் ஆன்மாவில் மலரடி ஞானத்தால் சிந்தனை செய்து அர்ச்சிக்க சிவன் உளத்தே தோன்றி தீ இரும்பை செய்வது போல் சிவன் தன்னை பந்தனையை எறுத்து தானாக்கி தன் உருவ பரப்பெல்லாம் கொடுபோந்து பதிப்பன் இவன் பாலே. இந்த வழிபாடு செய்தோமே ஆனால் இந்த இடத்துல வந்து மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம், விறகுல உள்ள நெருப்பு போலவும், பாலிலே உள்ள நெய் போலவும், பழத்திலே உள்ள சுவை போலவும், எள்ளின் கண் இருக்கக்கூடிய எண்ணெய் போலவும் சுவாமியினுடைய திருவருள் மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் இந்த நிலையிலே வழிபாடு செய்பவர்களுக்கு உடனடியாக விளங்கி தோன்றும். இவ்வாறு வழிபாடு இறைவன் எல்லா இடத்துலையும் நீக்கபர் நினைத்திருக்கிறான். அதனை உணர்ந்து இவ்வாறு வழிபாடு செய்யக்கூடியவருடைய மலத்தினை இறைவன் அறுப்பார். அந்த மலநீக்கம் பெற்ற பிறகு திருவடி ஞானம் கிடைக்கும் ஆன்மாவிடத்து. அந்த திருவடி ஞானமாகிய சிவஞானங்கள், சிவஞானத்தோடு பதிஞானத்தோடு இறைவனை சிந்தனை செய்து அர்ச்சிக்க அர்ச்சிக்க சுவாமி உள்ளத்திலே தோன்றி தீ இரும்பை செய்வது போல சீவன் தன் பந்தனையை எடுத்து பற்றி ஒரு நெருப்பில் விழுந்த பொருள் என்ன ஆகும்? நெருப்போட மறைந்து போயிடும் இல்லையா? இப்போ நெருப்பில் ஒரு பொருள், ஒரு இரும்பு விழுந்துன்னா அந்த இரும்பு அந்த நெருப்பில் பழுக்க காட்சி அந்த இரும்புக்கு அந்த நெருப்பினுடைய தன்மை இருக்கும். அதுபோல இந்த சிவோகம் பாவனையில் இறைவனை வழிய திருவடி ஞானத்தின் துணை கொண்டு அர்ச்சிக்க அர்ச்சிக்க அந்த சிவமாம் தன்மையை இந்த உயிர் பெற்றுவிடும். பெற்றுவிட்டாலே மலம் போய்விடும், பந்தனை அறுக்கப்பட்டு விடும். அறுக்கப்பட்ட தானாக்கி, தானாக்கி அப்படின்னா சிவம் தன்னுடைய இன்குணத்தை அந்த உயிர் கொடுத்துடுறான். சுவாமி எப்பவும் எப்படி சச்சிதானந்த பரம்பொருளாக இருக்கிறாரோ, எப்பவும் ஆனந்தமாக இருக்கிறாரோ, அந்த ஆனந்தத்தை இந்த உயிருக்கு சாமி கொடுக்குறார். அவர் எப்படி என்றைக்குமே பிறக்க மாட்டாரோ இறக்க மாட்டாரோ, அதுபோல் இந்த உயிரும் பிறக்காது இறக்காது. அவரை எப்படி என்னைக்கு மலங்கள் போய் சாராதோ, அதுபோல் இந்த உயிரையும் என்னைக்கு மலங்கள் போய் சாராதான். தானாக்கி தானாக்கி தன் உருவ பரப்பெல்லாம் கொடுபோந்து பதிப்பன் இவன் பாலே. தன்னுடைய இந்த பேரானந்த பெருஞ்செல்வத்தை முழுவதுமாக இந்த ஆன்மாவுக்காக அருளி செய்து சிவலோக பெருவாழ்வை வழங்குவார் என்று அருள் கூறுகிறார் அருள் சிவாச்சார சுவாமி. இது ஒன்பதாவது சூத்திரம் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த நம்ம ஆன்மாக்களாகிய நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக அருள் சிவாச்சாரிய சுவாமிகள் வரையறுத்து கூறியிருக்கின்றார்கள் இல்லையா? இந்த சாதனவியல் இப்போ நம்ம நிறைவு செய்துட்டோம். பிரமாணாகியல் இலக்கணியல் முடிஞ்சு இப்போ சாதனையல் தொன்பாசூத்திரத்தோடு நிறைவு பெற்றது. அடுத்து பயணியல் தான். இப்போ இந்த சாதனத்தையெல்லாம் பின்பற்றுவதனால இந்த ஆன்மா பெறக்கூடிய பயனை தான் அடுத்த மூணு சூத்திரத்தை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். 10, 11, 12 பத்தாவது சூத்திரம் ஏகனாகி இறைபடி நிற்கிறது. இந்த சாதனத்தை பின்பற்றுறவங்க பெறக்கூடிய பயன்தான் பயணியல். அதனால் என்ன விரிவாக சிந்திக்கிறோம் அன்பர்கள் எல்லாருமே, இந்த வகுப்பில் நம்ம செம்மியான சத்தியார் பாடல் வாயிலாக சிந்தித்த அந்த செய்திகளை எல்லாம் சிரமேற்கொண்டு திரு இந்தெழுத்து வழிபாட்டினை முறையாக செய்வதற்கு அன்பர்களுக்கு குருவருடன் திருவருடன் துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி, இதுகாலம் இந்த செவஞான சிந்தனை செய்வதற்கு குருவருள் பாலித்த சீவசி குருமா சன்னிதானம் பொன்னாத்திருடிகளை மனமொழி மைகளால் போற்றி பரவி கொண்டு இந்த வகுப்பினை நிறைவு செய்கிறேன். திருச்சி டம்பலம். ஆதாரமாகிய மாணிக்க வாசகர் பாதாரவந்தம் பணிவம் பண்டு செய்து தீதானப்பாங்குள் எல்லாம் தீர்ந்து ஞானோ உதய வந்து கூட்டுமே. இருவினை தாம் இவை மும்மலம் இன்றுவை இரு சிவம் கருகுருமாறி உண்மைதென்று காட்டவல்ல குருபரணி என்று வேறறியனுக்கு உலயத்தில் திருவெண்ணை மெய்கண்ட தேவே பஞ்சாக்கர தேசிகனே. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா சிச்சபேசா சிவசிதம்பரம். தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி.